அந்த தோணியப்பர் சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு திருக்கோலக்காவிற்கு வந்து இந்த புற்றாலத்தை பெற்றுக்கொண்டு பாட முற்படுகிறார். கையதனால் ஒத்தறுத்து பாடுதலும் கண்டருளி கருணை கூர்ந்து செய்ய தடை வானவர்கம் அஞ்செழுத்தும் எழுதிய நச்சம் பொற்றாலம். அஞ்செழுத்து ஓதி, அஞ்செழுத்து ஓதி கொடுப்பது ஒன்று, அஞ்செழுத்து எழுதி கொடுத்த ஒன்று பொற்றாலம். இன்றைக்கும் அந்த பொற்றாலத்தினுடைய வடிவத்துல அது சிலா ரூபத்துல இல்ல, ஓம் நமச்சிவாயங்கிற வடிவம் இல்ல. அது இந்த 63 நாயன்மார்களையும் சிலையாக படித்து ஒரு தேர் வச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு அடியார் பெருமகனார் சொன்னாரு, இந்த 63 நாயன்மார்கள் சிலையில ஒரு தவறு இருக்கு, உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அடிமர் 4786 பாடல்களை நான் ஒரு துப்பு படிச்சிருக்கேன். நல்லா ஞாபகம் சொன்னோம், நான் ஒரே ஒரு துப்பு படிச்சிருக்கேன், ஒன்றும் மனப்பாடம் கிடையாது, படிச்சிருக்கேன். இந்த 63 நாயன்மார்கள் சிலையில ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கு, கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனடியா கரங்களை கூப்பி, ஐயா எனக்கு அந்த அளவுக்குலாம் ஞானம் கிடையாது, ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று தோன்றுகிறது, ஞான சம்பந்த பெருமானினுடைய கரங்களில் இருக்கக்கூடிய பொற்றாலத்தில் ஓம் நமச்சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து இல்லை என மனதிற்கு தோன்றுகிறதுன்னு. நான் ஒன்னும் பார்க்கல சொன்னாரு, நீங்கள் ஈசன் கபாலியோடு இரண்டரை கலந்து பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன், அதுதான் இதில் உள்ள தவறு. ஓம் நமச்சிவாயங்கிற பொற்றாலம், பொற்றாலத்தில் ஓம் நமச்சிவாயம் எழுதியிருக்கணும். அப்படி எழுதலைன்னு சொன்னா அது ஈசன் இடத்திலிருந்து வந்த பொற்றாலம் இல்லை, அது எழுதுவது இல்லை. இன்றைக்கு வடிக்கக்கூடியவர்கள் அந்த சிலா ரூபத்திலும் இல்லை, இந்த வடிவத்திலும் இல்லை. நான் அந்த பிறகு கொஞ்சம் நெருக்கி கூட போய் பார்த்தேன், இந்த பொற்றாலத்தில் ஓம் நமச்சிவாயா என செதுக்கப்படவில்லை, அது செதுக்கி இருக்கணும். ஆனா அதை பார்க்கின்ற பொழுதுதான், அந்த காலத்தை பார்க்கின்ற பொழுதுதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். செய்ய சடைவானவர்தாம் அஞ்செழுத்தும் எழுதிய நச்சம் பொற்றாலம், ஐயரவர் திருவருளால் எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவால் ஒத்த வையலெல்லாம் உய்ய மறு மறை சிறுவர் கைத்தளத்து வந்ததன்று. அவருடைய கையில தானா வந்து அமர்ந்ததா? இதுல வந்து இப்படி சொல்ற, ஆனா நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா, திருக்கோலக்கா கோயிலுக்கு போனீங்கன்னா, சுவாமி சன்னதியில் அம்பிகையினுடைய சன்னதியிலே அது வந்ததாக, அதை எடுத்து அம்பிகை கொடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் ஞானசம்பந்தருடைய கைக்கு வந்துருச்சு. நமக்கு தகவல் கதை கொஞ்சம் வேறுபாடு வரும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடந்த கதையை கூட அடுத்த வாரம் கேட்கும் போது, அதுக்கு அடுத்த வாரம் கேட்கும் போது, அதுக்கு அடுத்த வாரம் கேட்கும் போது வேறு வேறு விதமான வடிவங்கள்ல வரும். நம்ம வீட்டு கதையே இப்படி மாறும்போது 7ஆம் நூற்றாண்டு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏறத்தாழ 14400 வருடங்களுக்கு முன்பாக ஞானசம்பந்த பெருமான் நம்மை போல வாழ்ந்திருக்கிறார். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை 3 வயசுல 5 வயசுல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குழந்தையாக ஞானசம்பந்த பெருமான் வாழ்ந்திருக்கிறார். அப்ப நீங்க உங்க வீட்டு குழந்தை 5 வயசு 3 வயசு இருந்தா என்னவா நினைக்கணும்? ஞானசம்பந்த பெருமானா நினைச்சீங்கன்னா நீங்க சிவபாத இருதயாராகவும் பகவதியாராகவும் மாறிடலாம். நாம ஆனா நினைக்கிறதே இல்லை, எனக்கு வந்து வாச்சது எப்படி இருக்கும், என்ன போலத்தானே இருக்கும் அப்படி நாம நினைச்சோம்னா அது நம்ம போலதான் இருக்கும். ஆனால் இது இறைவன் கொடுத்த பரிசு, ஒவ்வொரு குழந்தையும் இறைத்தன்மை கொடுக்கக்கூடிய பரிசு. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், ஆனா உங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு சிறப்பானதாக இருக்கும். அதனால உங்க குழந்தைகள் எல்லாம் இறைத்தன்மை பொருந்திகளாக நினையுங்கள். அவங்களை திட்டத விட இது சுவாமி கொடுத்த பரிசுன்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும். குழந்தைகளை நிரம்ப பேர் திட்டுவாங்க, நீ ஒண்ணும் சரியாவே கேட்க மாட்டேங்கிற, சொல்ல பேச்சியே கேட்க மாட்டேங்கிற, திட்டவே வேண்டாம். இதை சுவாமி கொடுத்த பரிசுன்னு நினைச்சீங்கனாலே அதுக்கு அதிகமான ஞானம் வந்துடும். ஞான சம்பந்த பெருமானை போல அது பாடல் பாடினாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அடுத்தது திருக்கடை காப்புதங்கில் நாரியோர் பாகர் வைக்கும் நனிபள்ளி உழுகுவோர் தமும் பேரிடர் கழுதற்கு ஆனை நமதனும் பெருமை வைத்தார் சுவாமியினுடைய இந்த முதல் 3 திருமுறைகள். அப்புறம் திருநாவுக்கரசர் பாடிய 3 திருமுறைகள், மொத்தம் 6. அதுக்கப்புறம் சுந்தரர் பாடியது, மொத்தம் இந்த 3 பாடியதை தேவாரம்னு சொல்றாங்க. இந்த திருநாவுக்கரசர் பாடியதைத்தான் தேவாரம்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் பாடிய பாடலுக்கு பெயர் தேவாரம்ங்கிறது கிடையாது, வேற என்ன சார் பேரு? அதற்கு பெயர் திருக்கடை காப்புன்னு பெயர். ஒவ்வொரு பாட்டு முடிஞ்ச உடனேயும் இந்த பாட்டை படிச்சா என்ன பலன் கிடைக்கும் பல சுற்றி சொல்லிடுவார். அந்தன குலம், அந்தன குலத்தினுடைய மரபே என்னதுங்களா, ஒரு வழிபாடு செய்தாலே முதல்ல நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படிம்பாங்க, சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சிடலாம், உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் முன்ன வச்சு என்ன விதமா எதற்காக இந்த யஜ்யம் இந்த யாகம் செய்யப்படுகிறது அப்படிங்கறத முதல்ல பிரார்த்தனை வச்சிருவாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வழிபாட்டையே தொடங்குவாங்க. முடியும் போது சொல்லுவாங்க, இதனால் இந்த வழிபாட்டை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என சொல்லி இருக்கிறார்கள், அதனால நான் இந்த வழிபாட்டை செஞ்சிருக்கேன், எனக்கு இந்த பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த மாட்டாங்க. சர்வோஜனா சுகினோ பவந்து இது பிராப்தான்னு சொல்லி நடத்திடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுதான் இந்த செயலுக்கான பிராப்தம், இது இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கணும்னு இது விதிச்சிருக்கு, இது இப்படிதான் நடக்கும், அவ்வளவுதான். இதை செஞ்சதுனாலேயே இந்த வழிபாட்டை செஞ்சதுனாலேயே உடனே எனக்கு வந்துடணும்னு நினைக்க முடியாது. சுவாமியுடைய வழிபாடெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா அனு கொஞ்சம் சொன்னாரு சார், ஏழ நாட்டான் சரின்னா சனீஸ்வரனை சுத்தினா போயிடுவாங்க, நான் சுத்தும் போதெல்லாம் எனக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அடிபடுது இல்ல அதோட விட்டுதான்னு அர்த்தம். கோயிலுக்கு வந்து அடிபடுதுன்னா அதோட முடியுதுன்னு அர்த்தம், துன்பம் முடியுதுன்னு அர்த்தம். நான் போன வாரம் கூட ஒரு தகவலை சொன்னேன், எங்கேயாவது தேங்காய் அழுகி போச்சுன்னா நீங்க உடனே பயந்துட வேண்டாம், சுவாமி வழிபாட்டுக்கு வந்து தேங்காய் அழுகி போச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமையை சுவாமி எடுத்துக்கொண்டு விட்டார் என்று பொருள். அதுக்காக கடையில போய் அழுகின தேங்காய் ஒரு அஞ்சு கூட நான் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்கக்கூடாது. நீங்க எதுவா வாங்கணும் அது அழுகிறா பரவாயில்ல, சுவாமி அதை ஏற்றுக்கொள்கிறார். மெய்ப்பொருள் ஆயினாரை வெண்காடு மேவினாரை செப்பரும் பதிகமாலை கண்காட்டு முதல் முன் சேர்த்தி முப்புறம் செற்றார் பாதம் சேர் முக்குளமும் பாடி ஒப்பரு ஞானம் உண்டார் உலம் மகிழ்ந்து ஏற்றி வாழ்ந்தார். 2024 பாடல். இந்த பாட்டுல ஒரு தகவல் இருக்கு, மெய்ப்பொருள் சுவாமி தான், மெய்யான பொருள் சுவாமி தான், நமக்கு பொய்ப்பொருள் தான் நாம நெஜம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வீடு நெஜம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம் கட்டி வந்த மனைவி நெஜம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு வந்த பிள்ளைகள் நெஜம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உண்மையில பொய்யான பொருள். நம்ம கையில இருக்கக்கூடிய பொருள் எப்ப வேணாலும் களவு போகலாம், நம்ம பையில இருக்கக்கூடிய பொருள் எப்ப வேணாலும் நமக்கே தெரியாம கூட கீழே விழுந்துடலாம், தெரியாது. நம்ம உள்ள இருக்கக்கூடிய காத்து, நான் எனக்கு சொல்றேன், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய காத்து எப்ப வேணாலும் எனக்கே தெரியாம வெளில போயிடும், நான் எப்ப எடுப்பேன்னு திரும்ப தெரியாது, வெளியே விடுறேன் திரும்ப உள்ள வந்தாதான் போச்சு, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ மெய்யான பொருளை ஏற்றி வாழக்கூடிய நெறியை ஞானசம்பந்த பெருமான் கற்றுக்கொண்டார். இதை நாம கத்துக்கிறதுக்காக சொல்லியிருக்க, தவம் தழைக்க வந்தருடைய பிள்ளையார், தவம் செய்கின்றவர்கள் எல்லோரும் தழைக்க வேண்டும் என்பதற்காக வந்தார் ஞானசம்பந்த பெருமான். வந்த வைதீக மாமணி ஆனவர் சிந்தை ஆரமுதாகிய செஞ்சடை தந்தையார் கடல் தாழ்ந்து எழுந்து ஏகிறார். அவருக்கு ஊனல் போடக்கூடிய ஒரு வைபவம், இந்த உப்புரி நூல் அனுபவிக்கக்கூடிய வைபவம் இருக்கு. நீங்க சமயத்தின்படி ஒழுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த பூனல் போடக்கூடிய வைபவம் மிக மிக சிறந்த வைபவம், அது அந்தவர்களுக்கே உரிய ஒரு சிறப்பு. அதுக்காக இப்ப நான் வந்து பூனல் போடலையே சார், அப்ப எனக்கு அந்த மரபு கிடையாதா அப்படின்னு கேட்டா, அந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மரபு அது, அதனால ஒன்றும் அது இல்லைன்னா ஒன்றும் தவறு கிடையாது. இது இல்லை சார், அப்ப எனக்கு வேதம்லாம் தெரியாது, வேதம் போதக்கூடிய மரபுல நான் இல்லையே, எனக்கு ஏதாவது தவறு நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அஞ்செழுத்து ஓதுவதற்கு உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, அஞ்செழுத்தை ஓதுவதற்கு நீங்கள் குளிச்சிருக்கணும், சுத்தமா இருக்கணும், எதுவும் தேவையில்லை. நீங்க அஞ்செழுத்தை ஓத தொடங்கிட்டாலே நீங்க சுத்தமாயிடுவீங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே வேணா கொஞ்சம் கொட்டாவி வரும், தூக்கம் வரும், ஆனா சுத்தமாயிடுவீங்க, கண்டிப்பா சுத்தமாயிடுவீங்க. ஏன்னா வேதம் பல்வேறு விதமான வழிபாடுகளை சொல்கிறது. காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணுங்குது, குளிக்கணுங்குது, அதுவும் இந்த கார்த்திகை மாசமா மாலை போட்டா 2 வேளை குளிக்கணும்பாங்க, முடியாது, சளி பிடிச்சிக்கும், ஜலதோஷம் வந்துடும், வேலைக்கு போகணும், எப்படி சார் குளிக்கிறது, என்ன பண்றது, ஒண்ணுமே தெரியல. அஞ்செழுத்தை சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனத்தோட அழுக்கு குறையும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், ஒரே நாள்ல போகாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 20 வயதுல இருந்த கோபம் பையன் எதையாவது ஒண்ணு உடச்சா 25 வயசுல பொட்டேர் ஒண்ணு அடிச்சோம் பையனை, ஆனா 60 வயசு ஆகுது அதே வேலைய பேரன் செய்யறான், பையன் அடிக்காத பாவன குழந்தைய அடிக்காத என்று மனசு மாறுகிறதே எப்படி, பழுக்கணும் மனசு, பழுக்க பழுக்க நமக்கு எல்லாம் நன்மையா தெரியும். உங்களுக்கு எல்லாம் நன்மையா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையா தான் இருக்கும். நமக்கு எதையாவது பார்த்து ஏதோ கெட்டது வருமோ அப்படின்னு நினைச்சாலே கெட்டது வந்துடும், நினைக்கவே கூடாது. நல்லதை மட்டுமே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும். ஒன்றும் மற்றிலே முன்னடி அல்லாது ஒன்று அருகே, சுவாமியை தவிர வேறொன்று அறியல. இந்த ஞானசம்பந்த பெருமான் தான் நம்ம திருத்தலத்துக்கு எழுந்தருளினார். மட்டிட்ட புண்ணையங்கால நடமைகளை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அந்த சுவாமியை பார்க்காம நீ போறிய, இங்க 63 திருவிழாவில் 40 பேர் உணவு தருவார்களே, இத பார்க்காம போறிய நீ அப்படின்னு சிவனேசன் செட்டியார் மகளாகிய அங்கம்பூபாவையை உயிர்ப்பித்த தலம் இந்த தலம். ஒரு பெண் குழந்தை பிறந்தா முந்தியெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இந்த குழந்தையை இன்னாருக்குன்னு பிறந்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க. முந்தியெல்லாம் அப்பதான் தவறு, நான் இதை சொல்லக்கூடாது, ஒரு ஆசிரியனாக இதை நான் சொல்லக்கூடாது. பிறந்த குழந்தையை இந்த குழந்தையை இன்னாருக்கு நாம முடிச்சு கொடுத்துறது அப்படின்னு பிறந்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே முடிவு செய்து அதற்கேற்ப அந்த குழந்தையை வளர்த்து விடுவார்கள். அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இவன் தான் உன்னுடைய கணவன், இவன் தான் உன்னுடைய கணவன் என்று சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். நீ அந்த வீட்டுக்கு போய் இப்படி இருக்கணும், நீ அந்த வீட்டுக்கு போய் இப்படி இருக்கணும். இன்னைக்குதான் நமக்கு எந்த வீடுமே தெரியாம தடுத்தோம். ஆனா குழந்தை பிறந்த உடனே எந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு வருவார்கள். அந்த வீட்டுக்கு போனா நீ இப்படி இருக்கணும், அவங்கதான் அவனுடைய அத்தை, அவங்கதான் அவனுடைய பாட்டி என்று அவர்கள் சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். பெண் குழந்தைகளை வைத்திருக்கின்றவர்கள் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வீட்டுல வளர்ந்தாலும் அந்த குழந்தை நம்மளோட இல்ல, இன்னொருத்தரோட குழந்தை, அவங்க வீட்டுக்கான குழந்தையே நாம வளர்த்துட்டு இருக்கோம். அதனால நாம ரொம்ப ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா வளர்க்க வேண்டிய குழந்தை பெண் குழந்தை. பையன் இருக்காத தங்களையா வளர்த்துலாமான்னு கேட்கக்கூடாது. பையன் நம்ம வீட்டு குழந்தை, பையன் நம்ம வீட்டு பையன், எப்போ இருந்தாலும் இங்கதான் இருப்பான். ஆனால் பெண் நம்ம வீட்டு பெண் இல்லை, அவள் இன்னொரு ஒரு வீட்டுக்கு நாம் தானமாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், அவளை கண்ணும் கருத்துமாக காத்து கொடுக்கணும். சிவரசன் செட்டியார் செட்டியார் மரபுல வந்தவர். ஆனா ஞானசம்பந்த பெருமான் பதியம் பாடுகிறார், ஞானப்பா கொண்டா உடனே தனக்கு பெண் பிறந்த உடனே இல்ல இல்ல இதுல வந்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்து முடிவு பண்றாரு. அழகா கேட்டாரு, சார் வயசு வித்தியாசம் இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர். ஆனா நம்ம அப்படிலாம் உடனடியா அப்படிலாம் கணக்கு பார்க்க கூடாது. சிவனேசன் செட்டியார் தன்னுடைய மகள் அங்கம்பூபாவை ஞானசம்பந்த பெருமானுக்காக சொல்லி வளர்க்கிறார். அந்த ஞானசம்பந்த பெருமானுக்காக வளர்க்கப்பட்ட அங்கம்பூபாவை நாகம் தீண்டி இறந்து விடுகிறார். அப்படி இறந்து பட்ட உடனே அவர் உடனடியா அதை எடுத்து அந்த சாம்பலை வைத்துக் கொள்கிறார். பத்திரமா வச்சிருக்கேன். ஞானசம்பந்த பெருமான உடனே இது உனக்காக வச்சிருந்தது இந்த அப்படி கையில கொடுத்துறேன், ஒண்ணு பொண்ணை கொடுக்குறேன், இல்ல பொண்ணை எரிச்சு சாம்பலை கொடுக்குறேன், எதையாவது ஒண்ணு கொடுத்துறேன். ஞானசம்பந்த பெருமான் வராரு. அப்படி வந்த உடனே அங்கம்பூபாவை எரித்த சாம்பல் அதை எடுத்துறாரு. சுவாமிக்கு இன்றைக்குமே நீங்கள் சுவாமிக்கு வந்து சிடுகாட்டு சாம்பல் மிகவும் பிடித்தமான ஒன்று, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த சாம்பல் எடுத்து சுவாமி கடவிக்கிறாராம் மேல. எது தெரியுமா, இந்த ஆன்மா என்றைக்காவது ஒரு நாள் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி சொல்லி பாக்குறாராம். நான் செத்து போய் என் சாம்பல் எடுத்து கடவினா ஒரு நாள் கூட சொன்னவையே சுவாமிக்கு உடம்பதான் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சுவாமி அப்பவும் தேடி பாக்குறான், எப்பாவது ஒரு நாள் இவன் சொல்லியிருந்தானா இவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடலாமே. ஒரு முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு உள்ளம் கசிய சொல்லியிருந்தானா ஓம் உடனடியா கொடுத்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறாராம். நமக்கு தான் உள்ளம் கசியவே இல்லையே, உதடு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுது, உள்ளம் ஒரு முறை கூட சொல்லல. ஓம் நமச்சிவாயம் இன்னைக்கு ஒரு 1000 சொல்லிருக்கோம், இதுக்கு தான் நல்ல ரிசல்ட் வரும், கண்டிப்பா வரும். நான் உதடு ஓம் நமச்சிவாய சொல்லும் போது ரிசல்ட் நோக்கிதான் பாத்தேன், தவிர ஓம் நமச்சிவாயாவே சிந்திக்கவே இல்லை, ரிசல்ட்டையே சிந்திச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய பரிசு வரும், கண்டிப்பா வரும், பெரிய பாராட்டு கிடைக்கும், பெரிய மலர்மாலை கிடைக்கும், பெரிய தொகை கிடைக்கும், பயிரும் பயிரூரியம் தங்கம் இதையெல்லாம் சிந்திச்சோமே சிவாய நம்ம என்னைக்காவது சிந்திச்சுக்கிறோமா கிடையாது. சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ ஒரு மந்திரம் தான், வேற வேற ஜபமாலைய வேற உண்டுது வரும், எப்படி வரும், வேறு ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது சிவாய நம என்பது சிந்தனைக்கு எப்படி வரும், சிந்தை முழுவதும் இன்பத்தை நிறைச்சாச்சு, சிந்தை முழுவதும் தேவைகளை நிறைச்சாச்சு, சிந்தை முழுவதும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு பட்டியல் போட்டாச்சு. அப்புறம் சிவனுக்கு எங்க இடம், சிவனுக்கு எங்க இடம், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, சுவாமி இருக்கிற பலகையில வேற ஒண்ணு வைக்காத, சுவாமிக்கு வைக்கிற பலகையில வேற ஒண்ணு வைக்காத. அது சில மரபுகள்ல நான் இன்றைக்கு பார்த்து வியந்திருக்கிறேன், சுவாமிக்கும் ஒரு சேர் போட்டு அதுல எதையும் வைக்கிறதில்ல சில வீடுகள்ல, இந்த இருக்கையில நாங்க எதுவும் வைக்க மாட்டோம் அப்படின்னா ஏன், இந்த சுவாமி வந்து அமரணும் அது என்ன தெரியுமா ஒரு குறியீடு, அது போல நம்முடைய ஹிருதய கமலத்துல சுவாமி வந்து அமரணும், அதுக்காக இந்த இடத்த போ காலியா வச்சிருக்கணும். இங்க வேறு வேறு ஆசை, மையாப்பூர்ல ஒரு வீடு வாங்கணும், டபுள் பெட்ரூம் ஃபிளாட்டா இருக்கணும், வாடகை கொடுத்து கொடுத்து கட்ட முடியாத என்னால முடியல, அதனால எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசையை நான் இங்க உட்கார வச்சிட்டேன். சுவாமி வந்து எப்படி கொடுத்தது, சுவாமி வந்து பாப்பா ஏன்னா ஆல்ரெடி சில்லப்பா இருக்கு, வீடு வேணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஓ நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம்னு போயிடுவேன்.
மனைவி வேணும், மக்கள் வேணும், சுகம் வேணும், வேறு வேறு ஆசைகள் வச்சுட்டோம்னா சுவாமி எப்படி உட்காருவார்? சுவாமி உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நடந்து போயிடுவார். அதனால சுவாமி உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். நல் தாமரை மலர்மே நான்முகனும் நாரணனும் உற்ற அங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏற்றும் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவை. ஏன் இதை எழுப்பு தெரியுங்களா? கற்றார்கள் ஏற்றும் கபாலீச்சரம். நீங்க ஒருத்தர் கேட்டாரு, வேறு வேறு கோயில் எல்லாம் போறேன் சார், அதெல்லாம் கூட்டமே இல்லை. திருவாரூருக்கு போறேன், கூட்டமே இல்லை. ஜீவோன்னு இருக்குது, நான் மட்டும் சுத்தி வர மாதிரி இருக்குது. என் கூட்ட அம்மா அவங்க வைப்பானாங்க, தனியா போகாத கோயில், தனியா போகாத பயமா இருக்குது, நானும் வரேன்னு. நான் சொன்ன உங்களுக்கு வர்றது பயமா இருக்கா, இல்ல உங்க அம்மா முன்னால போறது பயமா இருக்காங்க? உங்க வீட்டு அம்மா முன்னால போறது உங்களுக்கு பயமா இருக்கா, இல்ல நீங்க தனியா வர்றது பயமா இருக்கா? நான் தனியா வர்றதுக்கு தான் சார் பயமா இருக்கு. அவளை பத்தி பிரச்சனை இல்லை, அவளை கண்டா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. நான் வர்றது தான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்குதான் அவள் துணையோட நான் போறேன். ஆண் துணையோடு பெண் போனது ஒரு காலம் மலையறி போச்சு. நீங்க அந்த அம்மா முன்னால போனா, நாம பின்னால போனா, நாம சேஃப். அதுக்கு தெளிவா அவர் சொன்னாரு, ஜீவோன்னு இருக்கு சார், பயமா இருக்குது அப்படின்னு. ஆனா நீங்க கபாலீஸ்வரர் கோயில் பாத்தீங்கன்னா ஜெய ஜெய ஒரு கூட்டம் இருக்கு. அதை விட இன்னொன்று தெரியுங்களா, நிரம்ப செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய தலம் கபாலீஸ்வரர் தலம். நீங்க வேறு வேறு கோயில்கள் எல்லாம் போங்க, இவ்வளவு செழுமை இருக்காது, இவ்வளவு வளம் இல்லை. நிரம்ப கோயில்கள் இருக்கு, ஆனா இவ்வளவு வளம் இல்லை. அங்க போனா ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்க. இங்க எதுவும் நீங்க கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கோயிலுக்கு வந்து மாடும் கண்ணும் தருவதற்கு பலர் போட்டி போடுகிறார்கள், ஆனா வாங்கிக்கிறது இல்ல கோயில் வா வேணாங்க, நீங்க நிறைய இருக்கு, இருக்க மாட்டேயே பராமரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா, இதுக்கு ஆல்ரெடி டோனர் இருக்கிறாங்க, நீங்க வேணா லைன்ல நில்லுங்க, அந்த டோனர் என்னைக்கு முடியலன்னு சொல்றாங்க அன்னைக்கு வேணா உங்களை பயன்படுத்திக்கிறோம். அப்படிதான் இருக்கு, இல்ல நீங்களா வேணா உங்க விருப்பத்துக்கு செஞ்சுட்டு போங்க, அப்படிதான் இருக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, காலையில வந்து வழிபாடு செஞ்சு பாருங்க, 10 மணிக்கு வரட்டுங்க, ரிஷபவாகனம் 12 மணிக்கு போடுறாங்க. நீங்க ஒரு நண்பர் கேட்ட, 12 மணிக்கு யார் யார் சாமி பார்க்க வருவாங்க? நீ வந்து பாருங்க, வழிபடுவதுதான் சால சிறந்தது என்பதை கலியுகத்திலே கற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த கபாலீச்சரம் ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டாரு, கற்றார்கள் ஏற்றும் கபாலீச்சரம் அடிய மறந்தான். இங்க யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவாய நமவென சிந்தித்திருக்கக்கூடியவர்கள், அதனை அறிந்தவர்கள். இறைவனை வணங்கினால் நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டவர்கள்தான் கபாலீச்சரத்துக்கு வந்து வழிபாடு செய்ய முடியும், மற்றவர்களால் வழிபாடு செய்ய முடியாது. அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் இன்னைக்குதான் சார் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு, இன்னைக்குதான் சார் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை, வாசலோட போயிடுவேன், இன்னைக்குதான் நீங்க சொன்னீங்கன்னு வந்தேன், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என் மனசு நிறைவா இருக்கு, என் மனசு நிறைவா இருக்கு. நான் சொன்னேன், கற்றார்கள் ஏற்றும் கபாலீச்சரம். யாரெல்லாம் படிச்சவனோ அவன் வழிபடுறாயா? என்னை மாதிரி முட்டாள் வழிபாடு செய்யறதில்லை. யாராவது ஒருத்தர் வழிபாடு செய்யலைன்னா அவன் என்னை மாதிரி முட்டாளாத்தான் இருப்பான், வேறொருவனாக இருக்க முடியாது. இந்த 16 வயதில் 18 விதமான அதிசயங்களை செய்த ஞானசம்பந்த பெருமானுடைய அதிசயங்களை மட்டும் வரிசையா சொல்லி நிறைவு செய்திருவேன். 3 வயதில் ஞானப்பால், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டேன், சீர்காழி திருப்பதி. அடுத்தது திருக்கோலக்காவிலேயே குற்றாலம் பெற்றது, அது அந்த 3 வயதிலேயே நடைபெற்றது. திருநெல்வாயிலில் முத்துச்சிவிகை, முத்துக்கொடை, திருச்சன்னம் 3ம் திருநெல்வாயில் அறப்புரை பதிகத்துல கொடுத்தார் சுவாமி. ஏன் தெரியுமா முத்துக்கொடை எல்லாம் கொடுத்தாருன்னா, குற்றாலம் கொடுத்தாச்சு, நடந்து வரும்போது பாதம் சுடுதான். குழந்தைங்க இன்னைக்கு கோயில சுத்தி வந்தா, அம்மா தூக்கு அம்மா தூக்கு கால் சுடுது, அந்த ஒரு வெள்ள நிறத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு ஒரு விரிச்சிருப்பாங்க, சணல் சாக்கு, அது தண்ணீர் ஊற்றுவார்கள். அந்த நேரத்துலாம் ஞானசம்பந்த பெருமானை நினைத்துக் கொண்டே ஊற்றுவேன், அது தண்ணி ஊற்றும் போதெல்லாம். ஏனென்றால் சுவாமி வந்து திருநெல்வாயில் அறத்துறையில முத்து சிவிகை, முத்துக்கொடை, திருச்சின்னம் 3ம் வழங்கியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானுக்கு. திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமழவன் மகளினுடைய நோய் நீக்குதல், அது ஒரு விதமான சுரம் கண்டு வலிப்பு நோய் வந்து அந்த குழந்தை தடுமாறுகின்ற போது அந்த குழந்தைக்காக பதிகம் பாடி அந்த நோயை நீக்கினார். திருச்செங்கோட்டில் சிவனடியாரியுடைய காய்ச்சலை நீக்குதல், இன்றைக்கும் திருச்செங்கோட்டில சுவாமி உமையோர்வாதனாக இருக்கின்ற காலம், அங்க அருவ வடிவம் உருவம் தெரியாது, அங்க அந்த வடிவம் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு தளத்துல முருகனும் ரொம்ப பிரசித்தி. இந்த மாதத்துல முருகனை சிந்திக்கணும்,
அந்த முருகன் பிரசித்தி பெற்ற அந்த தலத்துல சிவனடியார்களுக்கு வந்த நோயினை நீக்குகிறார். அவ்வினைக்கு இவ்வினைலாம் என்று சொல்லும் அறிவிதி வாழ்ந்து அந்த பதிகம் போகும். நம்ம முந்தைய இணைப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையுதுங்கிறத நிரம்ப விடுற கட்டங்கள் தான் அதான் சொல்லுது. நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு ஏற்றா போல சனி வந்து உட்காருவாரு, குரு வந்து உட்காருவாரு, ராகு வந்து உட்காரும், கேது வந்து உட்காரும், அதெல்லாம் இப்ப இருக்கியா வழிபாடு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அறிவிலிகள் அது அறிவற்ற தன்மை. அப்ப இதெல்லாம் மாறணும்னா என்ன? ஓம் நமச்சிவாயா சொன்னா எல்லாம் சரியா போயிடும். ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொன்னா சரியா போயிடும். அதை சொல்லி திருச்செங்கோட்டிலே சிவனடியார் காய்ச்சலை நீக்கியது. திருப்பட்டீஸ்வரத்திலே முத்துப்பந்தல் பெற்றது. என் கூட வர எனக்கு சரி, எனக்கு முத்துக்கொலை கொடுத்துட்டேன், என் கூட வரக்கூடிய அடியார்கள் மக்கள் எல்லாம் வெயில்ல நோகிறாங்களே அப்படின்னு உடனே, அப்படியா உனக்கு நான் முத்துப்பொந்தல் கொடுத்து சிவ கணங்களை அனுப்பி அந்த முத்துப்பொந்தலையும் தாங்கி வர செய்திருக்கிறார் சிவபெருமான். அடுத்தது திருவாவூரத்துறையில் தந்தைக்கென பொற்காசு வருது, தந்தை தவம் ஏற்றுகிறார் சிவபாலையுடைய. அப்போ பஞ்சம் தலைவர் காடுகிறது. தினந்தோறும் தந்தைக்கான செலவுகளுக்கு எல்லாம் யாரிடத்தில் போய் கைகழிப்பது? இப்ப நாம நிரம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அன்னைக்கு ஒரு குடமுழுக்கு வைபவத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த குடமுழுக்கு வைபவத்துல போது அவர் சொன்னாரு, சார் நீங்க யாருக்காவது ஒரு டோனர் சொல்லுங்களேன், நிரம்ப பணம் தருவது போல ஒரு டோனர் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல இதை நிறுத்திடுங்க, இந்த மாதிரி கேட்கறத நிறுத்திடுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்கள்லையும் இது மாதிரி யாராவது கேட்டா அதை முதல்ல நிறுத்த சொல்லுங்க. மன்னர்களிடத்தில் கேட்கக்கூடாது, இறைவனிடத்திலேயே விண்ணப்பம் வைக்கப்படும். உங்களுடைய திருக்குட முழக்கு விழாவினை நாங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். அது எப்படி நடக்குமோ நீங்க அது இறைவனிடத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு கோயில்ல திருக்குடமுழுக்கு விழாவுக்காக யாராவது டோனர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு உடனே நீங்க யாரிடத்திலும் போய் கேட்கறாதீங்க. அதனால அந்த ரசீது புத்தகத்தை எடுத்துறாதீங்க. எடுத்து இந்த கோயிலுக்கு விழா, இந்த கோயிலுக்கு விழான்னு ரசீது புத்தகத்தை தூக்கவே கூடாது. அப்ப அந்த ரசீது புத்தகத்தை என்ன சார் பண்ணணும்? சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, அவ்வளவுதான். சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல எத்தனை ரசீதை வேணாலும் சுவாமி விட்டு ஊற்றுவாரு. ஆனா அதை தூக்கிட்டு நாம நடந்தோம்னா நாம நடக்கிறது தான் மிச்சமா இருக்குமே தவிர ஒரு ரசீது கூட உள்ளங்கோடு விற்பனையாகாது, உள்ளங்கோடு விற்பனையாகாது. ஏதோ வந்துட்டவேன்னு வாங்குவாங்க. நான் இந்த ரசீதை எதுவுமே வாங்க மாட்டேன், அந்த ரசீதை வாங்கவே மாட்டேன். நீங்க சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க, அது என்னிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது வந்துடும், கண்டிப்பா வந்துடும். உடனடியா அந்த கோயிலுக்கு பூஜை, இந்த கோயிலுக்கு பூஜைன்னு ஒரு பெரிய ரசீது போட்டு நாமளும் எடுத்துட்டு போக கூடாது. வேற யாரா வந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க, அது என்னுடைய பணம் அங்கே சேர வேண்டும் என்று இருந்தாலும் சேர்ந்து விடும், கண்டிப்பா சேர்க்கும். அப்புறம் கோயிலை தேடி தேடி வழிபாடு செய்யுங்க. இல்ல இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இதெல்லாம் உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை நினைச்சுட்டு கும்பிடு கொள்ளுங்க, அவ்வளவுதான். நம்மால வேறு வேறு கோயிலுக்கெல்லாம் ஊர் ஊரா போய் வேலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போனாதான் சாப்பாடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால அதெல்லாம் தவறா சொல்லிடக்கூடாது. நான் அந்த கோயிலுக்கு பார்த்தோம், இந்த கோயில போய் பார்த்தோம், அந்த சுவாமி அப்படி இருக்கா இப்படி இருக்கா, எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எங்கள் ஈசன் கபாலி அந்த இறைவன் நினைத்துக் கொண்டு பார்த்துருவோம், வந்து பார்த்துருவோம். சரி, இங்கேயும் போய் டிக்கெட் இருக்குங்க, காசு கொடுக்க முடியல, வெளியில நின்று தரிசனம் பண்ணுங்க போகணும். உங்களை சுவாமி வந்து பார்த்துருவாரு, உண்மையாவே உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் இறைவன் வந்து உங்களை தரிசனம் செய்யணும். நீங்க தரிசனம் செய்யணும் இல்ல, நல்ல அடியார்பு மக்களை தரிசனம் செய்வதற்காக ஆண்டவன் காத்திருக்கிறார். நாம ஆண்டவனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அப்படி கோபுர தரிசனத்துக்கிட்ட சுவாமிய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு உள்ளன் போல சொன்னீங்கன்னா உங்க கையில யாராவது ஒருத்தர் திருநீரை கொண்டு வந்து குடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்தாங்க ஐயா திருநீர் அப்படின்னு குடிச்சு போயிடுவாங்க. இந்தாங்க ஐயா பூ பிரசாதம் அப்படின்னு குடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கும்பல்ல உள்ள போய் நின்னவங்களுக்கு கூட சில நேரம் கிடைக்காம இருக்கும். ஆனா நீங்க உள்ளன்போடு வழிபாடு செய்தால் கிடைத்துவிடும். தந்தைக்கென பொற்காசு பெற்று திருவர்களில் பாம்பு விடம் தீர்த்து திருகுழி விடலையில் பட்டினி தீர்க்க பொற்காசு பெற்று திருவரை காட்டில் கதவு ஒழுவதற்காக பதயம் பாடி மதுரையிலே தீப்பற்றாமல் இருக்க பதயம் பாடி கூண்பாண்டிகளை வெப்பு நோயிலிருந்து நீக்கி அனல்வாதம் செய்து புனல்வாதம் செய்து திருக்கொள்ளம் பூதூரிலே ஓடக்காரன் இல்லாமலே ஓடத்தை செலுத்தி திருவொத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக்கி சிவனேச மகள் அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பித்து திருநல்லூர் திருமணத்திலே என்னை இப்படி கூட்டுவித்து விட்டாயே இல்லற வாழ்க்கையில் என்று சொல்லி அது சுற்றி வருகின்ற போது வாழ்த்த வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு வைகுந்தம் சென்று விட்டேன். கைலாயம் வாழ்த்த வந்தவர்கள் என்ன பண்ணிக்கணும்? உங்க கல்யாணத்துக்கு நான் வரேன், வாழ்த்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கு நான் வந்துருந்தேன். ஆனா ஞானசம்பந்த பெருமானினுடைய கல்யாணத்துல முருக நாயனார் வந்திருக்கிறாரு, கண்டி அடிகள் வந்திருக்கிறாரு, எல்லா விதமான நாயனார்களையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே திருக்கைலாயம் போயாச்சு. தீப்பற்றி எரிந்து அப்படியே அத்துணை பேரும் ஆகுதியிலே கலந்து அத்துணை பேரும் திருக்கைலாயத்திலே சிவருடைய பாதங்களை சேர்ந்தார்கள் என்று திருநல்லூர் திருமணம் சப்தபதியின் ஒரு இது நிகழ்வு. நீங்க திருமணத்துல இன்றைக்கும் பார்த்தீர்கள் சொன்னா அந்த பெண்ணானவள் கைகளை ஒரு தாமரை போல குவிப்பாள். அப்படி குவிச்ச உடனே அந்த கரங்களை ஆண் பற்றி கொள்ளணும். சில ஆண் மரம் தெரியாதனா கேட்டுவான், இப்ப கையை விட்டுலாமா, இப்ப கையை விட்டுலாமா, இப்ப கையை விட்டுலாமா, எப்பவுமே விட கூடாது. அப்படியே குடிச்சபடி இருக்கணும், அப்படியேதான் சுற்றி வரணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரை கேட்டேன், அவர் ஒரு பெரிய இந்த வைத்தியெல்லாம் செய்து வைக்கக்கூடியவர், அவரை கேட்டேன், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படி கையை விட்டுட்டு ஃப்ரீயா நடக்கலாமே அப்படின்னு. அப்படி துணையோடு நடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு நடக்கணும். துணையோடு நடக்கிறது ஈஸியா இருக்கணும் இல்ல, நீங்க முதல்ல சப்தபதியிலேயே பாத்தீங்கன்னா அவங்க அப்படி வச்சுட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது அப்படிதான் நடக்கணும். கஷ்டமா இருந்தாலும் அது அப்படிதான் நடக்கணும். கஷ்டமா இருக்கிறது கையை விட்டு ஃப்ரீயா சார் ஃப்ரீ ஹேண்டா நல்லா ஈஸியா வாக் பண்ணலாம் சார் நடக்கிறது இல்ல. அப்படி பண்ணும்போது சுவாமி இடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், என்னை இப்படி கூட்டி வைத்து விட்டாயே வீர வாழ்க்கையிலே என்று கேட்டு மனம் வெதும்பிய உடனே சுவாமி வெளிப்பட்டு அவரை திருக்கைலாயத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய இனிய நிகழ்வோடு இதை முடித்து திரைவுரைகளை எடுத்துச் செல்லக்கூடிய அடியார்பர மக்களுக்கு உங்களுடைய இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிரம்பியிருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருண்டு வழிகின்ற காலமுண்டு விளைகின்ற நிலருண்டு வதனமுண்டு நெறியுண்டு நொடியுண்டு மதியுண்டு நெறியுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஓருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகளவே உணவுண்டு சார்ந்தவரும் உணவுண்டு பலமும் உண்டு வேறுண்டு வரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.